செல்வங்களோடு வாழ வேண்டும். மிகப்பெரும் வாழ்க்கையை விசாலமாகவும் வசதிகளோடும் வாழ வேண்டும். குடும்பம் சமீப சகிதமாக பெரும் பொருள்களை கொண்டு அலங்கரிப்புகளையும் கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இது சிறப்பான வாழ்க்கை. பொருள்களையும் மக்களையும் கொண்டு அலங்காரத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும். அலங்கரிப்புகளுடன் கூடிய வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்பமான விருப்பம் சுகம். நமக்கு இறைவனுடைய கேள்விகள் இப்பொழுது இருக்கின்றன. அலங்காரமான வாழ்க்கை வேண்டுமா, அழகான வாழ்க்கை வேண்டுமா? ஒவ்வொரு தேவைக்கும் என்னிடம் இருக்கக்கூடியது நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சமாக நாம் கருத வேண்டியது நிலையான வாழ்க்கை வேண்டும். நிலையான வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களை விரும்புவோமா? நிச்சயமாக இல்லை. வேதனைகள், துயரங்கள், பயம் எதுவுமே கூடாது. நிலையான வாழ்க்கை வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது இறைவனிடத்தில் நாம் சொர்க்க வாழ்க்கையே கேட்கின்றோம். சொர்க்க வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கை, கடந்த காலத்தை பற்றிய துயரங்கள், நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம், இன்றைய வாழ்க்கை பற்றிய இயலாமையின் கவலை, இந்த மூன்றும் இல்லாத அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. இந்த பூமியில் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நாம் நாடும் பொழுது மறைவானதை நாம் விரும்புகின்றோம். எவ்வளவுதான் பொருளையும் அலங்காரங்களையும் மக்களையும் நாம் கொண்டிருந்தாலும் மனதிற்கு ஒரு வேதனை என்று வந்துவிட்டால் இவ்வளவையும் கொடுத்து விடுவதற்கு நான் தயாராக இருப்பேன். மனதினுடைய ஒரு சுகமான அனுபவத்திற்காக, வாழ்க்கைக்காக வேண்டி இதனை நாம் நிராகரிப்பவர்களால் மனம் சுகமாக இருக்க வேண்டும். என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலகத்தினுடைய பொருள்களையும் நான் அனுபவிப்பதற்கு, எனக்கு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு வம்சம் இருந்தாலும் ஒரு சந்ததி இருந்தாலும் என் மனம் சுகமாக இல்லை என்று இருக்கும்பொழுது நிச்சயமாக அவற்றை நான் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு அழகான குளிர்ச்சியான கண் குளிர்ச்சியான குழந்தைகள் இருந்தாலும் சரி, மனம் சுகமாக இல்லை, எதுவுமே வேண்டாம், விரக்தியாக இருக்கின்றது. உலகத்தையே விட்டுவிடலாம். எந்த உலகத்தை நான் அலங்காரமாகவும் உலகத்தில் உள்ளதை அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றானே, அவ்வளவையும் கொண்டு நான் வாழ விரும்புகின்றேன் என்றிருந்த போதிலும் அவ்வளவையும் நிராகரிப்பேன், என் மனம் சுகமாக இல்லை என்றால். இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 18:7, உங்களில் அழகான மனநிலையுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, அந்த மனநிலையிலிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உருவாகின்றது. பூமியில் உள்ள அலங்காரத்தை நீங்கள் நாடுகின்றீர்கள், அந்த பூமியில் உள்ளதை அவ்வளவுமே அந்த பூமிக்கே நாம் அலங்காரமாக ஆக்கினோம். அலங்காரம் என்று கூறும் பொழுது அது ஒரு அற்பமான காலத்திற்கு நிற்குமே தவிர நிலையாக நிற்காது. அழகானது என்றென்றுமே நிலைத்திருக்கும். மனமும் இந்த உடலும், உடலின் அழகு கெட்டுவிடும், மனதின் அழகு நிரந்தரமாக நிலைத்திருக்கும். இன்னும் மேலோகம், இன்னும் அழகாகும். அழகுக்கு மேல் அழகு. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக உங்களுடைய மனதை உங்களுக்கு ஒரு சோதனையாக அமைத்தான். நீங்கள் உங்களுடைய மனதை பார்க்கின்றீர்கள், உங்களுடைய உடலையும் பார்க்கின்றீர்கள். அழகாக இருக்கின்றது என்னுடைய தேகம், அழகாக இருக்கின்றது என்னுடைய முகம். இன்னும் என்னை நான் கவர்ச்சித்துக் கொண்டேன் என்னுடைய சாதனங்களின் மூலமாக. எத்தனை நிமிடத்திற்கு அந்த கவர்ச்சி நிலைக்கும்? மனதில் ஒரு அசிங்கம் புகுந்து விட்டால், ஒரு துன்பம் புகுந்து விட்டால் அந்த முகம் எவ்வளவு கவர்ச்சி இருந்தாலும் ஒரு செகண்ட் அந்த முகம் மாறி போயிடுமே. வருத்தத்தில் முகம் தொங்கி போயிடுமே. இழிவு குழாய்விட்டால் அந்த முகம் கவிழ்ந்துவிடும். மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. என்னுடைய அழகும் என்னுடைய சுகமும் என்னுடைய பாக்கியமே என்னுடைய மனம்தான். உங்களுக்குள் அமைத்திருக்கின்றான் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும். மீண்டும் நினைவு கூறுவோம், மனம் முக்கியமா என்னுடைய உடல், அந்த உடலில் மிக முக்கியமானது முகம். உடல் வனப்பும் முகமும் தேகம் அழகாக திடமாக இருக்கின்றது, முகம் வனப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கின்றது. ஒரு துன்பமான செய்தி வந்துவிட்டால் அந்த முகத்தில் காணப்படக்கூடிய கவர்ச்சி அவ்வளவும் ஒரு நொடிப்பொழுதில் வாடிக்கொண்டோம். இடிவு சுண்டு வந்தால் தலை கவிழ்ந்துவிடும். நான் மற்றவரை பார்க்க பிடிக்கவில்லை, அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கின்றேன், பார்க்க பிடிக்கவில்லை, இடிவு சுண்டு கொண்டது எது முக்கியம் என்பதை பாருங்கள். மிக அதிர்ச்சியான செய்தி, உடல் தேக வனப்பழகாக இருக்கின்றது, ஒரு நொடிப்பொழுதில் என் கால்களுக்கு கீழேயே நான் நொறுங்கி போய்விடுவேன், உட்கார்ந்து விடுவேன், நிற்பதற்கு திராணி இல்லாமல். மறைவான அந்த இறைவனுடைய அழகு வேண்டுமா, வெளிப்படையான உங்களுடைய உடல் கவர்ச்சியும் முகப்படிவும் உங்களுடைய ஆடை அலங்காரங்களும் உங்களுடைய மக்கள் தொகையும் எவ்வளவு இருந்தாலும் சரி, மனதிற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக அது நம்மை கவிழ்த்துவிடும். அதை போன்ற ஒரு சுகமே நம் கிடையாது. இந்த மனதின் சுகத்திற்காக வேண்டி அவ்வளவையும் நான் நிராகரித்து விட்டேன், என் அழகை நிராகரித்து விட்டேன், என் உடல் வளம் எனக்கு உறுதி கொடுக்கவில்லை, என் கால்களில் நிச்சயமாக பலம் கிடையாது, என்னுடைய உள்ளம் சோர்ந்து விட்டது, விரக்தியாகிவிட்டது, இழிவுபட்டு விட்டது, நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உணர்ந்து இருக்கின்றேன், சில சொற்ப அனுபவங்களை கொண்டு அறிந்தும் இருக்கின்றேன் இழிவு என்றால் எப்படிப்பட்டது என்று. ஆக மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி அத்தியாயம் 18:7 செயல்களில் உங்களில் அழகானவர் யார், அழகான செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி பூமியை அலங்காரமாக ஆக்கினோம். அதில் உள்ளவற்றை அந்த பூமிக்கு அலங்காரமாக ஆக்கினோம். இந்த அலங்காரத்தை தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள். அலங்காரத்தை பற்றி இறைவன் கூறும் பொழுது அத்தியாயம் 57:20 உதாரணம் கூறுகின்றான். நீங்கள் உங்களுடைய வெளிப்படையான தோற்றங்களையும் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் பெரிதாக நீங்கள் நம்புகின்றீர்கள், விரும்புகின்றீர்கள், அதனை அடைய ஆசை கொள்கின்றீர்கள். இதற்கான உதாரணம் இறைவன் கூறுவது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், அது வேடிக்கையும் விளையாட்டும் வெறும் அலங்காரமுமே தவிர வேறில்லை. நீங்கள் வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதன் அலங்காரங்கள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன, அதில் அழகு இல்லை. நாமே ஒரு வேடிக்கை பொருளாக ஆகிவிட்டோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைவான செய்திகள் இருக்கின்றன, அழகான வாழ்க்கை வாழுங்கள். வெளியில் உங்களுக்கான சோதனை இயற்கையின் வளங்கள், அலங்காரங்கள், இதில் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். நிரந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவது இன்றைய வாழ்க்கையினுடைய சுகமான நாளைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை நான் அமைத்துக் கொண்டேன். இனி மறைவிலிருந்து வெளியாக்கக்கூடியவன் உங்கள் இறைவன் தான். உங்களுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடியதை வெளிப்படையான வாழ்க்கையாக அமைப்பதற்கு இந்த வானங்களும் பூமியும் இணைந்து உங்களுடைய சூழ்நிலை உருவாக வேண்டும். நிலையான வாழ்க்கைக்காக என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த வானங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வானங்களிலிருந்து பூமி வரையிலும் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அவ்வளவும் காற்று முதலாக தண்ணீர், மனதில் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிர் வளம் தண்ணீரை கிரகித்து செழுமையாக்கி அதன் பயிர்களை உங்களுக்கு உணவாக கொடுக்கின்றது. எந்த ஒன்றிலிருந்தும் மறைவிலிருந்து உருவாகக்கூடிய அந்த உயிரோட்டத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிலையானதாக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். பார்க்கக்கூடிய பொருள்களை நாம் விரும்பக்கூடாது, கண்கள் உங்களுக்காக ஒரு சோதனை. இனிமையான சொற்கள் இருக்கின்றன, அதுவும் உங்களுக்கு சோதனை. காதுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய இசை, அது ஒரு போதை. நாம் பார்க்கும் கவர்ச்சிகளிலும் போதை, காதுகளில் கேட்கக்கூடிய இசை போன்ற நயமான விஷயங்களிலிருந்தும் போதைகள் நமக்காக நாம் தடைக்கு ஏறிவிடக்கூடாது. உள்ளம் என்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அமைதியை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அங்கு துக்கமோ கவலையோ பயமோ வருத்தங்களோ வேதனைகளோ விரக்திகளோ இருக்கக்கூடாது. சந்தோஷமும் நமக்கு கூடாது, அதுவும் நிரந்தரமானதல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். சந்தோஷமாக இருங்கள், கவலையை விட்டுவிடுங்கள். இது தவறான, இன்னும் உலகத்தின் அடிப்படையை கொண்டே அறிவிக்கப்படக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கின்றது, கெட்ட உபதேசம். சந்தோஷத்திற்கு பதிலாக அமைதி வேண்டும் என்று விரும்புங்கள், நிம்மதி வேண்டும் என்று விரும்புங்கள். அப்படி நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய அந்த இருதயம் நிலைத்திருக்கும். நமக்கே மரணம் என்ற ஒன்று வரும்பொழுது கூட அந்த அமைதி நிலைத்திருக்கும். மரணம் உங்களுக்கு வரும்பொழுது சந்தோஷமாக நீங்கள் ஜாலியாக ஆடி பாடி கொண்டிருக்க முடியாது. ஒன்று கவலைப்பட வேண்டும் அல்லது பயத்தோடு நோக்க வேண்டும். அமைதி இருக்குமானால் கவலையும் பயமும் அந்த நிமிடத்திலும் அந்த நேரத்திலும் நீக்கப்பட்டுவிடும். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை மனதிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டுமே தவிர, வெளிப்பட புலன்களில் நாம் அறியக்கூடிய இந்த உலகத்தினுடைய இயற்கையான படைப்புகளாக எவ்வளவு ரம்யமாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமானது அல்ல, அழியக்கூடியது. படைப்புகள் அவ்வளவுமே அழியும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஆக மறைவிலிருந்து படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் நம்ப வேண்டும். நாளைய வாழ்க்கையை நம்ப வேண்டும், மறுவாழ்க்கையை நம்ப வேண்டும். இருக்கக்கூடிய வாழ்க்கையை இது வேண்டும் என்று விரும்புவதற்கு நம்மிடம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இறைவனுடைய அந்த வழிகாட்டுதலும் இருப்பதை நீங்கள் வாரிக்கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்கள் வாழுங்கள் என்பது இல்லை. இறைவன் படைப்பதிலிருந்து நீங்கள் வாழ வேண்டும். நம்முடைய கண்கள் முன்னோக்கி இருக்கின்றன, கலைக்கண்களில் நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய பாதை முன்னோக்கி இருக்கின்றது. நாம் உலகத்தினுடைய விஷயங்களை மற்ற மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், சிலருக்கு இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களை கொடுத்திருக்கின்றோம். அத்தியாயம் 20:131 வசனம், அத்தியாயம் 20:131 வசனம், ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை அறிவிப்பதற்கான மனதின் சாட்சியம். அங்கு மறந்துவிட்ட சாட்சியத்தின் பக்கம் நாம் திருப்பப்படுகின்றோம். உலக அலங்காரங்கள் அவ்வளவுமே உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று இருக்கும் பொழுது, அந்த அலங்காரங்களிலிருந்து சிலவற்றை நான் கொடுத்திருக்கின்றேன், அவர்களை சோதிப்பதற்காகத்தான். எந்த அளவுக்கு அதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், எந்த அளவுக்கு அவற்றை அமைதியோடும் நிம்மதியோடும் அவர்கள் அதனை கை கொண்டு மற்ற மனிதர்களுக்கும் இறைவன் அருளிலிருந்து கொடுத்திருக்கின்றார்களோ, அவர்கள் நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். இருப்பதை சேமித்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழும் வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் பெரும்பாலான மக்கள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். நன்மையானது எது கிடைத்தாலும் உலகப் பொருள்களாக இருக்கும் பொழுது அது வெறும் அலங்காரம்தான், சீக்கிரம் நம்மை விட்டும் அது நீங்கிவிடும் என்று தெரிந்திருந்த போதும் கூட அவர்கள் அந்த பொருள்களை நம்புகின்றார்கள். சேமித்து வைத்துக் கொண்டு அலங்கார பொருளாக வைத்துக் கொள்வார்கள், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாவிட்டாலும் கூட. உதாரணம் தங்கம், அது ஒரு அலங்கார பொருள், அதில் எந்த விதமான புண்ணியமோ பிரயோஜனமோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை இந்த உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அதில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. ஒரு ஈயம் கூட அலுமினியம் கூட தகரத்துக்கு டப்பாவுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படும், இந்த தங்கம் அதற்கு கூட பயன்படாது. அப்படி ஒரு உபயோகமற்ற கேடான இந்த பொருளை உயர்வான பொருளாகவும் தங்களுடைய பெருமைக்குரிய பொருளாகவும் நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். இறைவனை இந்த போக்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கள் என்று உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் நினைக்க வேண்டும். உண்மையை கொண்டும் உயிரோட்டத்தை கொண்டும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது வீணான நம்முடைய பகற்றான வாழ்க்கையை விரும்பி, அலங்காரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் விரும்பி, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய போக்குகளை கொண்டு அவர்களை பார்த்து நாமும் இவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். உங்களுடைய இறைவன் எதனை மனதில் அமைத்திருக்கின்றானோ அந்த அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த அமைதி பறிப்போய்விட்டால், இந்த அமைதியை நான் மீட்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள பொருள்கள் அவ்வளவையும் நான் சொந்தப்படுத்திக் கொண்டிருந்தாலும், இன்னும் அது போன்றதும் இருந்தாலும் அவ்வளவையும் கொடுத்துட்டு நாடுவேன், இந்த ஒரு அமைதி பறிபோகக்கூடாது வேண்டும் என்பதற்காக. இவையெல்லாம் நாம் அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது பல சமயங்களில் கொஞ்சம் நஞ்சம் நமக்கு காட்டின அந்த ஆதாரங்களே போதுமானது, இது நிரந்தரமாக நிலைத்துட வேண்டாம் என்பதை நாம் அச்சம் கொள்ள வேண்டுமா? உள்ளட்சமுடையவர்களாக, அமைதி பேணிக்கொள்பவர்களாக நாம் வாடும் காலமெல்லாம் இறைவனிடமிருந்து நிரந்தரமான அழகான ஒரு கோழி உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. யார் இவற்றை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இந்த அலங்கார பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு சோதனைக்காக கொடுத்தானோ, அது என்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் என்று எண்ணிக்கொண்டு பெருமை கொள்கின்றானோ இறைவனை புறக்கணித்து விட்டான். சுத்தமாக மறந்துவிட்டான். தன்னிடம் இருக்கக்கூடியது ஒரு நாள் அடியும் என்பதை அவன் உணர்ந்திருந்தும் அந்த சத்தியத்தை புறக்கணிக்கின்றான், இறைவனுடைய நினைப்பை புறக்கணிக்கின்றான். அத்தியாயம் 72:17 யாருக்கு சோதிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் சில அலங்காரங்களை கொடுத்தானோ அதை கொண்டு பெருமை கொண்டானோ இறைவனை மறந்துவிட்டான். அந்த பெருமையின் காரணமாக இது அழியக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் மறந்துவிட்டான். அவனை கொடிய வேதனையில் நாம் புகுத்துவோம். அந்த வேதனையுடைய பகுதிகள் நம்மிடம் இருக்கின்றன. ஒரு கிராமனை தங்கம் வச்சுக்கிட்டு நம்ம புகழ்றது நம்மளை பெருமைப்பட்டுக்கிறது இருக்குது. அதாவது போட்டுக்கிட்டு ஊருக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி, கடன் வாங்கியாவது போட்டுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி, எந்த அளவுக்கு நம்முடைய வேதனைகளுடைய ஆரம்பம் எங்கிருந்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிதைய வேண்டாம். அலங்காரங்களின் பக்கம் போக வேண்டாம். அழகின் பக்கம், உங்களுடைய மனதின் பக்கம் திரும்பட்டும். நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். பெருமை என்ற ஒன்றுக்காக நீங்கள் செல்லாக்காசாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை, முன்னுதாரணமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். நிலையான சமாதானம் மிக்க சாந்தத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். சந்தோஷமும் எக்காலமும் ஒரு காலம் நமக்கு கூடாது. சுகமான நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். எதிர்பார்த்து அழகான நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும். விரும்புவது இறைவனிடம் இருக்கின்றது. மறைவானவற்றை நாம் விரும்புவதெல்லாம் அது பிரார்த்தனையாக அமைகிறது. என்னுடைய கொடிய வேதனையில் நான் இருக்கின்றேன். காரணம், உலகத்தினுடைய பொருள்களை கொண்டு நான் பெருமை கொள்கின்றேன். 4 பேர்கள் என்னை மதிக்க வேண்டும். இறைவன் உங்களை தன்னுடைய நேசத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் 4 பேர் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக 4 பேரை நான் மதிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். எனக்கு கீழான இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் இல்லாத மக்களை நான் கீழாக பார்க்கின்றேன். அவ்விதமாக அல்ல, அவர்கள் நாளைய வாழ்க்கையில் இறைவனுடைய பெரும் பாக்கியத்திற்குள்ளாக போகின்றார்கள். இவர்கள் எனக்கு ஒரு அழகான உதாரணமாக அமைவார்கள். இறைவன் நாடினார், அவர்களை பாவங்களை மன்னிக்கட்டும். இப்பொழுது என்னுடைய நிறம் நிறைய பொருள்கள் இருக்கின்றன, நான் அதை செலவிக்கொண்டில்லை. அந்த பணமும் அந்த வசதியும் எனக்கு தேவை. ஆனால் இறைவன் அவர்களுடைய வசதிகளை நீக்கியிருக்கின்றான், வசதிகளை குறைத்திருக்கின்றான். அவர்கள் தன்னுடைய மான மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கின்றார்கள் என்று அறியும் பொழுது அவர்களை நான் மதிக்கின்றேன். எந்த நேரமும் அவர்களுக்கு இறைவனுடைய பெரும் பாக்கியத்தில் அவர்கள் நடந்துவிடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பற்றி நான் பொறாமைப்படக்கூடாது. இந்த நேரத்தில் என்னுடைய பெருமையை நீக்கிக் கொண்டு அவனுக்கு நான் பணிவோடு இருக்க வேண்டும். எனக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ வேதனைகள் வரக்கூடாது என்று நான் விரும்பும் பொழுது அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். அவர்கள் பெருமை கொண்டு விட வேண்டாம். தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை கொண்டும் ஒரு நிலைப்பாட்டை கொண்டும் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திறமை என்றும் இருக்கின்றது, அதை கொண்டு நான் பெருமை பெற்று விட வேண்டாம். மற்றவர்களை இழிவாக பேசவும் வேண்டாம். பயந்து கொள்ளட்டும், நாளைய வாழ்க்கை பாக்கி இருக்கிறது. கொடுமையான வேதனைகளுக்கு காரணம் அத்தியாயம் 72:17 நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுகப்பொருட்களை கொண்டு யார் பெருமை கொண்டவர்களாக அந்த நேரத்தில் இறைவனை மறந்துவிட்டிருக்கின்றார்களோ, புறக்கணித்து விட்டார்களோ, 4 பேர் பெருமைப்படுத்தப்படும் போது தங்கள் தலைக்கு அந்த பெருமை மீறிவிட்டதோ, பயப்படவில்லையோ, வேதனை காத்திருக்கின்றோம். அலங்கார பொருட்களை விட்டுவிடுங்கள், வேதனைகள் குறைந்துவிடும். என்ன காரணம், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இல்லை, உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்ட பாவத்தை விடவா மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எந்த ஒரு அலங்காரத்தையும் வைத்திருக்காதீர்கள். சுகமான அழகான பொருட்களை, நேர்த்தியான பொருட்களை நீங்கள் வைத்திருங்கள். உங்களை வாழ்க்கைக்காக வேண்டி பழையவற்றை நீக்குங்கள், புதியவற்றை கொண்டு வாடுங்கள். அலங்காரங்கள் கூடாது. இறைவனை மறக்கக்கூடிய அளவுக்கு அலங்காரங்கள் கூடாது, கவர்ச்சியும் கூடாது. நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வாருங்கள். மனதின் அழகு, மனதின் சுகம் மற்றவர்களுக்கும் நிம்மதியும் மற்றவர்களுக்கும் அமைதியும் உண்டு. இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இறைவன் உங்களுக்கு நன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் நம்முடைய நன்மைகளை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி இல்லாமல், பணிவும் இல்லாமல், எனக்கு கொடுத்ததை கொண்டு நான் உயர்ந்தவனாக நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், மற்றவர்களுக்கு கொடுக்காததை கொண்டு அவர்களை தாழ்ந்தவர்களாக எண்ணுகின்றேன். இந்த மனப்போக்கு இருக்கும் வரையில் வேதனைகளிலிருந்து நாம் தப்பித்தவர்கள் இல்லை. இருக்கும் வேதனைகளிலிருந்து நாம் விலகுபவர்களும் இல்லை. இன்னும் கடுமையான வேதனை உண்டு என்று இறைவன் அறிவிப்பதையும் நாம் கேட்கின்றோம். இறைவனுடைய வாக்குகள் சத்தியமானது. இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான், சத்தியமாக அறிவிக்கின்றான். மறைவானவற்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும். மனதிலிருந்து, ஒரு எண்ணத்திலிருந்து உங்களுடைய சுகமான வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும். சுகத்தை கேளுங்கள், பொருள்களை கேட்காதீர்கள். பொருள்கள் அடியும், பொருள்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வப்போது உங்களுடைய தேவை நிறைவேறிக் கொண்டிருக்கும். மூச்சு காற்று இருக்கின்றது, காற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காற்றை நான் விட வேண்டுமா, அடைக்கொள்ள வேண்டுமா? நிறைய காற்று இருக்குது, நிறைய காற்று கிடைக்காதுன்னு அடைக்கணுமா? அதை வெளிவிட்டுட்டு புது காற்று வரும் சொல்லிட்டு நாம் நம்பணுமா? உங்களுடைய மனம் என்ன புரிகிறது? சுகமாக நான் உணர்கின்றேன், காற்று அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த காற்று எனக்கு சுகமில்லை, வெளிக்காற்று அவ்வளவு சுகமாக இருக்கின்றது. இறைவன் படைக்கின்றான் உங்களுக்காக. குளிர்ச்சி வருகின்றது, குளிரில்லை, குளிர்ச்சி, அழகான குளிர்ச்சி வேண்டுமா? வேண்டும். இன்னும் வேண்டுமா? வேண்டும். குளிர்ச்சி இருக்கிறது, சேமித்து வைத்துக் கொண்டு வாழப்போகின்றீர்களா? புதிய குளிர்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? படைக்கப்பட இருக்கக்கூடிய குளிர்ச்சி வேண்டுமா? இருக்கக்கூடிய குளிர்ச்சியை நான் சேமித்து வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அதிலிருந்து வரக்கூடிய மழை நீர் அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு. அந்த மழை நீர் விடுகின்றது, ஓரக்கூடிய அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டுமா? வரக்கூடிய மழை நீரை பார்க்க வேண்டுமா? கொட்டிவிட்ட நீர், தரைமட்டமாகிவிட்ட நீர், தரையில் விழுந்துவிட்ட நீரை பார்ப்போமா? வரக்கூடியதை பார்ப்போமா? வீணாகிறதே, போய்விட்டதே என்று நாம் பார்க்க முடியாது. இன்னும் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். புதிதாக உங்களுடைய மனம் புதிதாக, புதிய புதிய அழகுமிக்க வாழ்க்கையினுடைய சுகங்களாக அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு, சேமித்து வைத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, நான் ஏற்கனவே அழிந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் நுழைந்து அங்கு நான் சுகமாக வாழ விரும்புகின்றேன். பிணக்காட்டு வாழ்க்கையில் சுகம் இல்லை என்பதை அறியுங்கள். சேமித்து வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை இறைவனை நம்பவில்லை. நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. அதிலும் நீங்கள் கஞ்சத்தவம் செய்வீர்கள். உங்களுக்கே, உங்களுடைய ஆன்மாவுக்கே நீங்கள் கஞ்சத்தவம் செய்வீர்கள். உங்களுடைய அழகான எண்ணங்களின் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்ப இருக்கின்றீர்கள். அந்த அழகான எண்ணங்கள் உங்களுக்காக மீண்டும் கொடுக்கப்படுகின்றது. இந்த உலக வாழ்க்கை வேடிக்கையும் விளையாட்டும் அலங்காரமும் தவிர இல்லை. 57 அத்தியாயம், 57 வசனம் 20. உங்களுடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது உங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியம், மறந்துவிட்டீர்கள். இது நினைவூட்டும் நல்ல உபதேசம். ஒரு காலம் இதனை நாம் மறந்துவிடக்கூடாது. திரும்ப 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 படிக்க வேண்டும். இதனுடைய உண்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும். எங்கு நான் மறந்துவிட்டேன்? எங்கு நான் வேதனையில் இருக்கின்றேன்? இந்த வேதனையை நீக்குவதற்கு டாக்டர்களா, மருந்துகளா? உணவா? உணவு வேண்டும் சுகமான வாழ்க்கைக்கு. ஆனால் மருந்துகள் என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதுக்கு வந்த கேடு, நீங்கள் அதன் பக்கம் செல்ல வேண்டும். உயிரை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று இறைவன் அறிவித்த பிறகும் உயிரை காப்பாற்றுபவர்கள் மனிதர்களில் இருக்கின்றார்கள், அவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இது அநியாயமாக தெரியவில்லையா? இந்த அநியாயங்களில் நான் பெருமை கொள்கின்றேன். சிறப்பான டாக்டரை நான் பார்த்திருக்கின்றேன் என்று. உயிரை பற்றி அறிந்தவர்களில் மனிதர்களில் யாரேனும் இருக்கின்றார்களா? இறைவன் அறிவித்திருக்கின்றான், சத்தியத்தை அறிவித்திருக்கின்றான். உயிரை பற்றி அறிந்தவர்கள் மனிதர்கள் யாரும் இருக்கின்றார்களா? வெறும் அலங்காரமாக இருக்கின்றது. பெரிய பெரிய பில்டிங், இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அலங்காரம் ஒவ்வொன்றுமே அலங்கோலமானது இறுதியில் என்பதை நீங்கள் அறியாதவர்களா? முதலமைச்சருடைய கதியை பார்த்தவர்கள் தான் நீங்கள். இதற்கு பின்னருமா? ஏதோ மற்றவர்களை பார்த்து அவர்கள் கவனிக்கவில்லை, ஒழுங்காக கவனிக்கவில்லை, தப்பான மருந்து கொடுத்துவிட்டார்கள் என்றெல்லாம் செய்திகளை பார்த்துக் கொண்டிருப்போம். இங்கு அப்படி இல்லை. உலகத்தில் உள்ள அவ்வளவு ஸ்பெஷலிஸ்டுகளும் வந்து பார்த்தாகிவிட்டது. இவ்வளவு பெரிய பில்டிங் அலங்காரம், அது அலங்கோலமானது என்பதை அறிவதற்கு இனியும் தயக்கம் காட்டும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நான் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பிரார்த்தனை செல்லாது. நாளைக்கு இவர்களுக்கு நிலை வரும்பொழுது, இறைவனே என்று கூப்பிடும் பொழுது அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு செல்லாது. இப்பொழுதே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மருந்துகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய நோய்களை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இவர்களை பாடில்லை. என் இறைவனே, நான் எனக்கு செய்து கொண்டிருக்கிற அநியாயத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று இப்பொழுது கேளுங்கள். உங்களுடைய அறிவு நீங்க வேண்டும், நல்ல அறிவு பெறுக வேண்டும், மீண்டும் வசனத்தின் பக்கம் வாருங்கள். இந்த உலகம் அலங்காரமா, இந்த ஹாஸ்பிட்டல் அலங்காரமா அல்லது அலங்கோலமா? கெட்ட வாழ்க்கையை மனிதர்களை பார்த்து நாம் நம்பி சென்று கொண்டிருக்கின்றோம். இல்லை, உள்ளத்தை பார்த்து இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் சத்தியத்தை உணர்ந்து மனிதர்கள் போகக்கூடிய அவ்வளவும் வழிகேடு இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த சத்தியம் உண்மையானது என்று அவன் ஒருவன் பக்கம் திரும்ப வேண்டும். நாம் பெருமை சொல்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறைவனுக்கு பயத்தோடு நம்முடைய பாதையை இறைவனுடைய தகுதிகளோடு உள்ளட்சத்தோடு பணிவோடு கவனித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நேர்வழிக்காக வேண்டி ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்குங்கள். பக்கங்களில் இருக்கக்கூடிய கடைக்கண்கள் தெரியக்கூடிய அலங்காரங்களை தலைவதிகளை பார்க்க வேண்டாம், மனங்களை பார்க்க வேண்டாம். உள்ளம் நாளைய வாழ்க்கையை நோக்கி இருக்கின்றது, மறைவானது. இந்த உதாரணம் அத்தியாயம் 57 வசனம் 20 என்ற உதாரணம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. வெறும் விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் தவிர கிடையாது. உங்களுடைய மக்களையும் உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் பெருக்கிக் கொள்வதில் தவிர கிடையாது. பொருள்களை நீங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், அவ்வளவும் அழியக்கூடியவை. சுற்றிலும் அழிவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் அதிகமான பொருள்கள் தேவை, அலங்காரமான பொருள்கள் தேவை உங்களுடைய பெருமைக்காக. நிச்சயமாக அனைத்து புகழும் அல்ல ஒருவனுக்குத்தான், அவனை தவிர கதி இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களே, அந்த ஒருவனுக்குத்தான். இந்த பணியில் இருக்கும் காலமெல்லாம் நல்லறிவு இருக்கின்றது. நல்லறிவு என்பது மறைவானதை நம்பிக்கை கொள்வது. நாளைய வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள், நம்பிக்கையோடு தான் நாளைய வாழ்க்கையின் பக்கம் போக வேண்டும். நான் வாழ்ந்து விடுவேனே என்று 100 ஆண்டுகளுக்கு நான் இன்று டைம் டேபிள் போயிட்டு வைத்துக் கொண்டு இந்த நாளில் மரணத்திடுவேன் என்று நீங்கள் மன்னிப்பவர்கள் இல்லை. நீங்கள் டைம் டேபிள் போடும்போதே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நோய்களும் வியாதிகளும் வேதனைகளும் இந்த வாழ்க்கை போதும் வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த டைம் டேபிளில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு எழுத முடியும். போதும் போதும் என்று கூறக்கூடிய அளவுக்கு நாளைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் அல்ல. இன்று இருக்கக்கூடிய சுகத்தில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், நாளைய வாழ்க்கை இன்னும் நிறைய வாழ வேண்டும் என்று இல்லை. அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை போதுமானது, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதனை நான் நம்புகின்றேன். இப்பொழுதும் சரி, நாளைய வாழ்க்கை இருக்கின்றது, ஆனால் எனக்கு அது இன்று விவரிக்கப்படவில்லை, விளக்கப்படவில்லை. நான் நம்புகின்றேன் நாளைய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று, அழகான வாழ்க்கையாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். அலங்காரமான வாழ்க்கையை நீங்கள் நாளைக்கு விரும்புவீர்களா, அழகான வாழ்க்கையை விரும்புவீர்களா? அழகான வாழ்க்கை மனம் சம்பந்தப்பட்டது, இனிதான் இறைவன் படைக்க இருக்கின்றான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை. அலங்காரமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள், அழியக்கூடிய பொருள்களிலிருந்து நீங்கள் வாழ விரும்புகின்றீர்கள். நாளையும் சரி, அழியக்கூடிய பொருள்கள் எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இது சைத்தானுக்கு நாம் அழைப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறதை தவிர அல்லாஹ்வுக்கு கிடையாது. புறக்கணித்து விட்டான். யார் உலகத்தினுடைய பொருள்களை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலும் சரி இப்பொழுதும் சரி அவருடைய வேதனைகளிலிருந்து என்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சுகமாக வேண்டும் என்று கிடையாது. நாளைய வாழ்க்கையின் வேதனைகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு தானே கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்னும் கொடுமையான வேதனை உண்டு. அலங்காரங்களின் பக்கமும் பொருள்களை நம்பியும் சேமித்து வைத்துக் கொண்டும் அதில் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. காற்று வீசும்போது புதிய காற்றாக வருகின்றது. போய்விட்ட காற்றை பார்க்க மாட்டேன், வரக்கூடிய காற்றை பார்ப்பேன். இன்னும் சுகமாக. மழை நீர் கொட்டுகிறது, கீழே விழுந்த நீரை தவறிவிட்ட நீரை பார்க்க மாட்டேன், வந்து கொண்டிருக்கிற நீரை பார்ப்பேன். இன்னும் வேண்டும் என்று மேகங்கள் கூடுகின்றன, ஓடிக்கொண்டிருக்கின்ற பார்க்க மாட்டேன், வந்து கொண்டிருக்கின்றது பார்க்கின்றேன். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பார்க்க மாட்டேன், போய்விட்டது என்று வரக்கூடிய ஆறு ஓட்டத்தை பார்ப்பேன். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் என்ன வாழ்க்கை வேண்டும் என்று. நான் தொடர்ச்சியாக தரக்கூடிய அந்த பாக்கியில் வாழப்போகின்றீர்களா, அல்லது என்னை மறந்துவிட்டு இருக்கிறதை இருப்பதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நீரை தேக்கி வைத்துக் கொண்டு அதில் மூழ்கப் போகின்றீர்களா? டேம் கட்டிவிட்டேன், நான் வாழ்ந்து விடுவேன். வற்றி போய்விட்டால் அவன் தரவில்லை, இவன் தரவில்லை, மற்ற மனிதர்களை குறைவதை கொண்டிருப்பேன். வானங்களிலிருந்து உங்கள் மீது கொட்ட வேண்டிய மழையை தடுத்துவிட்டான் என்று அந்த எண்ணம் கிடையாது. கர்நாடகா தள்ள, ஆந்திரா தள்ள, கேரளா தள்ள கொடி தூக்க போறேன். ரோடுகளில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம். இவன் தரவில்லை, அவன் தரவில்லை என்று கூறுகின்ற தண்ணீர் வானத்திலிருந்து இறைவன் இறக்குகின்றான், அவன் நிறுத்திவிட்டான், அதை பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு நாம் வடிகேற்றில் ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதனை பின்பற்றாதீர்கள், அவர்கள் நிச்சயமாக உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள். நீங்களோ இறைவனுடைய பாக்கியங்களில் வாழ வேண்டி மறைவான உலகத்தை, மனதை நம்பக்கூடிய, மனதிற்குரிய சுகத்தை நம்பக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு அசையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களில் அழகான செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி முதலில் மரணத்தை கொடுத்தான், பிறகு வாழ்க்கையை கொடுத்தான். அத்தியாயம் 67:2. முதலில் மரணத்தை நீங்கள் சுவையுங்கள் என்று கூறி பின்னர் வாழ்க்கையை அமைத்தான். நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக பல தனங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்துவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இறைவனிடம் கதறிய நாட்கள் உண்டு. உங்களுடைய மருத்துவர்களை நீங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் போதே இனியவர்களை நம்ப முடியாதோ என்ற அளவுக்கு ஆகி கடவுளே என்று கதறிய அந்த நேரம் உண்டு உங்களுடைய அறைகளில். அந்த நாள் இரவு இரவு பொழுதில் மரணித்தீர்கள். பிறகு அவன் தன் கருணையைக் கொண்டு உங்களுக்கு உயிரூட்டினான். மரணத்தையும் வாழ்வையும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான் வாழ்க்கை முழுமையிலும். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா? உங்களுடைய மனசாட்சி வேண்டுமென்றால் இந்த குரான் அவசியம். உங்களுடைய மனசாட்சி என்று நீங்கள் பகுதிகளை மறந்துவிட்டீர்கள். இறைவன் யார் என்பதை மறந்துவிட்டீர்கள். இந்த சத்தியமெல்லாம் உங்களுடைய மனதில் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. எனவேதான் இப்பொழுதும் ஆம் சத்தியம்தானே என்று கூறுகின்றீர்கள். ஆனால் குரானை படிக்கவில்லை, அங்கு மனதில் சாட்சியமாக அமைந்திருக்கின்றது. மறந்துவிட்ட சாட்சியத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் திரும்ப வேண்டி மீண்டும் மீண்டும் நினைவிட்டுக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவன் அவன்தான். நீங்கள் விரும்புகின்றீர்கள் மழை இல்லை என்று மறைந்திருக்கின்றது, இருக்கிறது, அது இருக்கிறது என்பதை கொண்டு வருபவன் அவன் தான். போதும் போதும் என்ற அளவுக்கு என்ற பதிலும் தேக்கி வைத்துக் கொண்டு இதில் வாழ்வேன், என்னுடைய நீர்த்தேக்கங்களை நான் அமைத்துக் கொண்டேன், அதில் வாழ்வேன். கிணறுகள் இருக்கின்றன, அதில் வாழ்வேன். வற்றி போகக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது மனம் பதைக்கின்றது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, மரணித்த பிறகு நான் உங்களுக்கு மீண்டும் வாழ்வளிக்கின்றேன், புதிய மழையையும் ஊற்றையும் கொண்டு வருகின்றேன். இவற்றில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? மறப்பீர்கள். மனிதர்களை நம்பாதீர்கள், நாசமாய் போய்விடுவோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவனை நம்புங்கள், மறைவானவற்றை நம்புங்கள், அங்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய மக்களையும் உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு உங்களுடைய பொருள்களை நம்பி அலங்காரங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான் இப்பொழுது மீண்டும் 57:20 மறந்துவிட்ட மனசாட்சியத்தின் பக்கம் வருகின்றோம். நாளைய வாழ்க்கையினுடைய சுகத்திற்காக மழைக்கு உதாரணமாக இருக்கின்றது. அது விளைவிக்கும் பயிர் விவசாயிகளை மகிழ்விக்கின்றது. இவர்கள் நிராகரிப்பவர்கள். தாங்கள் அதனை உருவாக்கிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் எங்களுக்கு பயிர்களை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உணவு கொடுக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இறைவனே மன்னித்துவிடு என்று இப்பொழுது நாம் இறைவனிடம் திரும்புகின்றோம். விவசாயிகள் எங்களுக்கு பயிர்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த விவசாயிகளும் மகிழ்ச்சியடைகின்றார்கள். அவர்கள் அந்த விதையை விதைக்கவில்லை, அவர்கள் நீரை கொண்டு வரவில்லை, மண்ணில் அந்த விதையை வளர்க்கக்கூடிய உயிர் சக்தியை அவர்கள் அமைக்கவில்லை. பிறகு அதனை கவர்ச்சியடைய செய்யக்கூடிய விதத்தில் அலங்காரமாக பூத்து குலுங்கக்கூடிய அறுவடை செய்வதற்கு முன்பாக பார்க்கின்றார்களே, அவர்களை மகிழ்ச்சியடை செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அந்த பூத்து குலுங்கக்கூடிய அந்த கதிர்கள் இறைவன் மீது நன்றியை செலுத்திருக்க வேண்டும். எல்லா புகழிடம் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறியிருக்க வேண்டும். அபிதமாக அவர்கள் கூறவில்லை. அல்லாஹ் என்பது உன்னை தவிர கதி இல்லை என்பதால், அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி கிடையாது, உன் ஒருவனை தவிர இல்லை, நான் இல்லை, நீதான் என்று கூறக்கூடிய அந்த பணிவு வந்திருக்க வேண்டும். இல்லை, அதன் காரணமாக அறுவடை செய்யப்பட்ட அந்த பயிர்களில் அவற்றை நீங்கள் உண்பதற்கு முன்பாக அதனுடைய நீர்ச்சத்து உயிர்ச்சத்து அவ்வளவு நீக்கப்பட்ட பின்னர் அதனை ஒரு ஜடப்பொருளாக, மரணமடைந்த பொருளை எப்படி நீங்கள் உண்பீர்களோ அந்த உணவுப் பொருளை நீங்கள் உட்கொண்டிருக்கின்றீர்கள். இதன் காரணமாக எந்த உணவும் உங்களுக்கு கூடங்களாக ஆகிவிட்டு அந்த உணவு வயிற்றில் பற்றி எறியக்கூடிய அளவுக்கு வெப்பத்தன்மை கொண்டுவிட்டது. நீர்த்தன்மை இல்லாதன் காரணமாக ஒவ்வொருவருக்கும் அந்த நீர்த்தன்மை குறைந்த உணவை சாப்பிட்டதன் காரணமாக, மரணமடைந்துவிட்டு அந்த பொருளை சாப்பிட்டதன் காரணமாக வயிற்றில் அஜீர்ணமும் ஒத்துக்கொள்ளாத தன்மையும் இருக்கின்றது. இப்பொழுது என்ன செய்வது? வேறு எதனை சாப்பிடுவது? நீங்கள் விவசாயிகளை பற்றி எண்ணக்கூடாது. இனிமேல் அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், என்னை நீங்கள் நினைவு கூற வேண்டும், என் இறைவனை நன்மையை கொடு என்று எனக்கு அஞ்சியவர்களாக நீங்கள் உண்ட உணவை உட்கொள்ளுங்கள் என்று முதலாக நீ இந்த உணவிலிருந்து உயிரிழத்தால் தவிர எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று நம்புங்கள். அத்தியாயம் 6:119 நீங்கள் திரும்ப கிளம்புங்கள் என் பக்கம், எந்த உணவை பற்றியும் பயப்பட வேண்டாம், இது ஒத்துக்கொள்ளுமா அது ஒத்துக்கொள்ளுமா என்று பயப்பட வேண்டாம். என் இறைவனே, இப்பொழுது நான் மனதின் சாட்சியத்தின் பக்கம் வருகின்றேன், நீ எனக்கு நினைவூட்டக்கூடிய நல்வதின் மீது நான் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்தேகம் நிலைத்திருக்க வேண்டும், உதவி செய். இப்பொழுது உண்ணுங்கள், முதல் முறையாக நான் என்னுடைய உணவை உட்கொள்கின்றேன். இப்பொழுது மரணமடைந்திருக்கக்கூடிய நான் உயிர்ப்பிற்கு எழுப்பப்படுகின்றேன். அழகான செயலுடையவர்கள் யார்? மனதின் அடித்தளத்திலிருந்து ஆரம்பமாகிறது. சற்று முன்பாக படித்தோம் 72:17 சற்று முன்பாக படித்தோம், உங்களில் அழகான செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி மரணத்தையும் வாழ்வையும் அமைத்தான். அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இப்பொழுது கூறுகின்றான், என்னை நினைவில் அஞ்சுங்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது, இந்த உணவு மரணிக்க செய்யாது, நான் படைத்த உணவு நீங்கள் பெருமை கொண்டதன் காரணமாக அதை நான் ஜடமாக ஆக்கினேன், அது உங்களுக்கு ஆகமானதாக இல்லை, இப்பொழுது அதில் உயிரோட்டம் பிறக்கும், படைப்பாளனாகிய நான் என்னை நீங்கள் நம்பியதன் காரணமாக. இப்பொழுது அல்லாஹ் யார் என்பதை முன்னேற்ற கதி கிடையாது என்ற அந்த எண்ணத்தை கொண்டுவார்கள். அவனை நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் உள்ளத்தை உணர்த்தப்பட்டுவிட்டீர்கள், உன்னை தவிர கதி கிடையாது என்று நேரடியாக பேசி பழகுங்கள் அவனிடம். அந்த உணவு ஒத்துக்கொள்ள வேண்டும், பயப்படக்கூடாது. இந்த உணவு ஒத்துக்கொள்ளாது என்பது உங்களுடைய அறிவு. உணவு என்பது இறைவன் உங்களுடைய வாழ்க்கைக்காக அமைத்தது. இதை சந்தேகப்பட்டால் நீங்கள் எதைத்தான் சந்தேகிக்க மாட்டீர்கள். சேர்த்து வைத்த பொருள்களை நம்பாதீர்கள், அழிந்து விட்டது. சேர்த்து வைத்த பணத்தை நம்பாதீர்கள், அழிந்து விட்டது. புதிய வரவை மேற்கொள்ளுங்கள். புதிய போகம் வேண்டும், புதிய யோகம் வேண்டும். படையினவற்றில் நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது என்பதை இன்று நீங்கள் உறுதியாக கருத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆக அந்த விவசாயிகளை அது அவர்கள் விளைவிக்கும் பயிர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை அது ஆனந்தப்படுத்துகின்றது, நிராகரிப்பவர்களை ஆனந்தப்படுத்துகின்றது. இறைவனை மறந்துவிட்டு தாங்கள் விவசாயம் செய்தோம், தாங்கள் உழுதோம், தங்களுடைய பயிர், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய வியர்வை இது உருவாகியிருக்கிறது என்று கூறுகின்றார்களே, அதற்காக வேண்டி அவர்களுக்கான காலத்தவணை ஆரம்பமாகின்றது. திரும்புங்கள் இறைவனிடம், இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு திரும்புங்கள். அந்த பயிர்கள் அவ்வளவும் உங்களுக்கு கொடுமையான வேதனை கொடுக்கக்கூடிய என்பதை அஞ்சு கொண்டுங்கள். 57:20 மடையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். அது விளைவிக்கும் பயிர் நிராகரிப்பவர்களை, விவசாயிகள் தாங்கள் தான் பயிர்த்தோம் என்று கூறுகின்றார்களே, அந்த விவசாயிகளை மகிழ்விக்கின்றது, நிராகரிப்பவர்களை மகிழ்விக்கின்றது. அவர்கள் கண் முன்பாகவே அது மஞ்சள் நிறமாகி பின்னர் கூலங்களாக மாறுகின்றன, நெருப்புத்தன்மைக்குரிய கூலங்களாக மாறுகின்றன. இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதனையும் நீங்கள் நம்பாமல் இனியும் நான் தான் அதை பாதுகாப்பேன் என்று பதப்படுத்துகின்றீர்கள் உங்களுடைய அறிவை. அடுத்த போகம் வேண்டும், உயிரோட்டமுள்ள நீர்த்தன்மையுள்ள அடுத்த போகம் வேண்டும், நிலையான பயிர்கள் எனக்காக அது விளைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவன் அங்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவருடைய உள்ளத்திலும் மறைவானவற்றிலிருந்து வெளியாக்குபவன் அவன் தான் என்று அறியுங்கள். சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ, பிரார்த்தனை தேவையில்லை, இந்த சத்தியம் ஒன்றே போதும், வானங்களும் பூமி உங்களுக்கு அடிமையாவதற்கு, தன்னுடைய காரியங்களை உங்கள் மீது நிலையாக நிலைப்படுத்துவதற்கு. இதனை உங்களால் ஏன் எண்ணி பார்க்க முடியவில்லை? நினைவூட்டக்கூடிய இந்த குர்ஆன் நம்மிடம் இல்லை. மனசாட்சியத்தை நினைவூட்டக்கூடிய, இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நல்லபதேசமும் எச்சரிக்கையும் நம்மிடம் மறந்து போய்விட்டனர். இப்பொழுது நம்ம நினைவூட்டப்படுகின்றோம். இதனையும் நான் பதப்படுத்தி வைத்துக் கொள்வேன் என்று இருக்கும்போது நாம் மூழ்கிவிட்டோம், மூழ்கிவிட்டோம். எப்படி மழை நீர் வருகின்றது, அவ்வளவும் அது கடலுக்குள் சொல்ல வேண்டும், அங்குதான் அதனுடைய முடிவு இருக்கின்றது. அந்த கடலுக்குள் செல்லக்கூடிய அந்த தண்ணீர் நிரம்பி பூமிக்குள் வழிந்துவிடுகின்றதா? இல்லை, அதனை நீக்குபோன் இறைவன். உலகம் பூராவும் மழை கொட்டி கொண்டிருக்கின்றது, அவ்வளவு கடலுக்குள் போய் கொண்டிருக்கின்றது, கடல் எழும்பவில்லை, அதை சீராக்குபோன் யார்? அங்கு கடலை பற்றி யாருக்கு தெரியும்? அங்கு அதனுடைய பயிர்கள் முளைக்கின்றன, அதனுடைய விளைச்சல்கள், கடல் வாழ் மீன்கள் உங்களுக்கு ஆகாரமாக, அழகான ஆகாரமாக அமைகின்றன. நீங்கள் எவற்றையெல்லாம் சேகரிக்கின்றீர்களோ அவற்றை வெற்றி பெற்றால் அது அழகான பலன்களை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். அதை சேமித்து வைத்துக் கொண்ட போது அது நீங்கள் மூழ்கிவிடுவீர்கள். நீரை சேமித்து வைத்துக் கொண்டால் எப்படி மூழ்கிவீர்களோ அதை போன்று வரக்கூடிய வருமானங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வேதனையில் நீங்கள் மூழ்கிவிடுவீர்கள். அது வேதனையை உங்களுக்கு உருவாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சேமிப்பு வைத்துக் கொண்டு இன்று நான் அதை பற்றி ஒரு எண்ணம் கொண்டிருக்கின்றேன். சேமிப்பினை வாழ வைக்கும் கவலை இல்லை, என்னுடைய குழந்தைகளையும் வாழ வைக்கும். மன்னித்துடைய இறைவனே, இப்பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டும். நிச்சயமாக அது நெருப்புக்குரியது. என் குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அந்த சேமிப்பிலிருந்து அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் நெருப்புக்குரியது. நீ பாதுகாத்துக்கொள் இறைவனே. இறைவன் பாதுகாக்கும் விதமாக உங்களுடைய அவ்வளவு சேமிப்புகளையும் நீக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்றான். அப்பொழுது நீங்கள் பதைக்கின்றீர்கள். இறைவனை அப்பொழுது அதிகமாக நினைவுபதாக என் இறைவன் என்னை கைவிட்டுவிட்டான் என்று நீங்கள் இறைவனை புறக்கணித்து விடுகின்றீர்கள். உங்களுடைய போக்குகள் அதிகமாகின்றீர்கள். மனிதர்களை நம்பி எந்த வழியிலாவது சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக இது இன்னும் மோசமான நிலைக்கு நம்மை ஆளாக்குகிறது. ஆக உங்களுடைய சேமிப்புகளில் வாழாதீர்கள், உங்களுடைய அலங்காரங்களில் வாழாதீர்கள். உங்களுடைய மக்கள் தொகை உங்களுக்கு உபயோகமாகும் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்குரியதாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவங்களையும் உங்களுடைய அறிவையும் நம்பாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பங்கள். அங்கு இறைவன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றான். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மரணத்தை கொடுத்தேன், பின்னர் வாழ்வையும் கொடுத்தேன் சோதிப்பதற்காக வேண்டி. இனி நீங்கள் மரணமே இல்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். துக்கம் தொடராத வாழ்க்கை, கவலை, பயம், இவ்வளவுமே நீங்கள் மரணச்சுற்றிகள் என்பதற்கு சமானதாகும். அந்த பயம் என்பது எங்கே என் உயிர் போயிடுமோ, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பயத்தையும் தாண்டி மரணத்தையும் வாழ்வையும் அமைத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய அறிவை கொண்டு மரணத்தை நீங்கள் பயப்படுகின்றீர்கள். இதில் தன்னுடைய ஆற்றலை கொண்டு வாழ்வைத்துக் கொண்டிருக்கின்றான், உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனை தேவையில் எனக்கு கதி கிடையாது என்பது பக்கம் திரும்ப வேண்டும். மரணச்சுற்றிகளில் ஆக வேண்டாம். பல கோணங்களிலிருந்தும் நமக்கு நம்முடைய இறைவன் நம்முடைய மனசாட்சியத்தின் பக்கம் திருப்புகின்றான். மறந்துவிட்ட சாட்சியத்தின் பக்கம் திருப்புகின்றான். நடுபதேசத்தை கொண்டும் எச்சரிக்கையை கொண்டும் இன்று உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மரணத்திற்கு பின் என்பதை அறியுங்கள். பல சந்தர்ப்பங்களில் நான் முளைப்பட்டுவிட்டேன், எனக்கு வாழ வழியில்லை என்ற பயமெல்லாம் ஏற்பட்டு அதிலிருந்து நீங்கள் மீள்விக்கப்பட்டு இப்பொழுது வாழ்க்கையும் அமைத்திருக்கின்றான். சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்காக அவனுடைய அத்தாட்சிகள் அனைத்து திசைகளிலிருந்தும் நமக்காக விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இனியும் நான் சேமிப்பை கொண்டு வாழ்வென்று இருக்கும் பொழுது இன்னும் பெரிய வேதனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இரண்டு வாக்கு உண்மையான நான் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் மெடிக்கல் பாலிசியை போட்டு சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அங்குதான் மரணமடைய வேண்டும். உங்களுடைய பாலிசி எவ்வளவு அதுக்கு செலவாகும். அப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள், இவ்வளவு சேமித்து வைத்ததன் காரணமாகத்தான் செலவழிக்க முடிந்தது என்று. சேமித்து வைக்காவிட்டால் அல்லாவின் பாதையில் அழகான பாதையை நீங்கள் ஏற்கொண்டு சுகமான வாழ்க்கையில் அமைதியான வாழ்க்கையில் மிக பெரும் வசதிகளோடும் நீருட்டுகளோடும் அவனுடைய பாக்கியங்களில் என்றென்றும் பொழியக்கூடிய மழையில் குளிர்ச்சியில் உங்களை வாழ வைத்திருப்பானே. தோட்டங்களிலும் துறவுகளிலும் அதனை மறந்துவிட்டோம். அலங்காரங்களில் வாழ விருப்பப்பட்டோம். தொடர்ச்சியான வாழ்க்கையில், குளிர்ச்சியான வாழ்க்கையில், தோட்டம் துறவுகளில் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த ரம்மியமான வாழ்க்கையை எல்லா உணவுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும், உணவுக்கு பத்திவிடக்கூடாது என்ற அந்த மிக அரிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இறைவனிடமிருந்து மட்டும்தான் முடியும் என்ற அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட்டோம். இப்பொழுது நாம் திரும்புகின்றோம். என்னுடைய சேமிப்பிலிருந்து நிச்சயமாக நான் செலவு செய்வேன் இறைவனை. உனக்காக நீ என்னுடைய சேமிப்பை உயிரோட்டம் அளிக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் மாற்றி அமைப்பவன் நீதான். ஏற்றுக்கொண்டேன், செலவு செய்கின்றேன். செலவு செய்துவிட்டால் மரணம் ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுகின்றேன். இல்லை, வாழ்வு உங்களுக்காக இன்னும் பெருகும். கொஞ்சமாக செலவு செய்து பாருங்கள். இறைவனுக்காக வேண்டி பிரதிபகாரம் எதிர்பார்க்காமல் இதற்கு பெயர் தானம். பணிவுடையவர்களாக நான் கொடுக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் நான் வாழ்விக்கப்பட வேண்டி என் இறைவன் எனக்கு அளித்ததிலிருந்து செலவு செய்கின்றேன். உனக்காகத்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. எனவே நான் யாருக்காக செலவு செய்கின்றேனோ அவர்களிடமிருந்து திரும்பவும் இந்த பிரதிபலனை நான் எதிர்பார்க்க மாட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும் சரி, கடனாக கொடுத்தாலும் சரி, பேருக்கு கடன் என்று இருக்குமே தவிர அதை திரும்பவும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இருக்காது. கொடுப்பதற்கு முன்பாக அவர்களுக்காக வேண்டி, அவர்கள் இதிலேயே வாழ்ந்துவிடக்கூடாது, கேட்டதெல்லாம் தந்துவிடுவார்கள் என்று அவர்கள் என் பக்கம் திரும்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டும். ஒரு பேச்சிற்காக கடனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. பின்னர் அதை தானமாக விட்டுவிட வேண்டும் என்பதுதான் மனதிற்கக்கூடிய இறை செய்தி. அது அடகம் இருக்கிறது என்பதை உணர்ந்தறிய வேண்டும். யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு அப்பால் நீங்கள் சேமித்து வைத்துக்கூடிய அந்த பணத்திலிருந்து கொடுத்தால் ஒன்றும் குறைந்துவிட மாட்டேன் என்ற அடிப்படை கொண்டுதான் கொடுக்கின்றீர்கள். அதை கொடுத்து பழக வேண்டும். முதலில் என்னுடைய நோய்கள் தீர வேண்டும் என்றால் பிரதிபலன் பார்க்கக்கூடாது. ஆனால் இறைவனிடமிருந்து மகத்தானவர் பெரும் ஆற்றல் மிக்க வாழ்க்கையை நான் முன்னோக்குகின்றேன், இது உங்களுக்காக விதிக்கப்பட்டது. தானமும் தர்மமும் சத்தியத்தை கொண்டுதான் கொடுத்தேன், தர்மத்திற்காக அதை அதர்மம் என்று நினைக்கவில்லை. இறைவனுடைய வாக்கு உண்மையானது, சத்தியமானது, தர்மமானது. சத்தியத்திற்கு விரோதமாக நியாயத்திற்கு புலம்பாக நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு அங்கிருக்காது. தர்மத்திற்குரிய அந்த வாக்கை நான் உண்மைப்படுத்துகின்றேன் தானமாக கொடுத்ததன் காரணமாக. நீங்களும் அழகு வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீர்களோ அதனை நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டு அதனை நான் திரும்பவும் பெற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம், இறைவன் தருவான் என்ற எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவன் கூறுகின்றான் அத்தியாயம் 2:245, அல்லாஹ்வுக்காக யார் அழகான கடனாக கடன் கொடுக்கின்றார்களோ அவருக்கு அவருடைய கடன் தொகையை விட நான் இருமடங்காக்கி பன்மடங்காக்கி தருகின்றேன் உயிரோட்டத்துடன். செத்த பிணமாக நீங்கள் ஆவதற்காக இல்லை, உயிரோட்டத்தோடு. நான் விட்டுவிட்டேன், எதற்காக விட்டேன்? என் இறைவன் எனக்கு தருவான் என்பதற்காக வேண்டி. கொடுத்த பணத்தை வாங்குவது நெருப்பை மீண்டும் நான் கட்டிக் கொள்வது, கொடுப்பது குளிர்ச்சியானது, மீண்டும் வாங்குவது அவருக்கும் நெருப்பு எனக்கும் நெருப்பு. ஒரு பேச்சுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று பேசி வைத்துக் கொள்வதற்கு காரணம் மீண்டும் கேட்க வேண்டாம் என்று இறைவன் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி, மனிதர்களுக்கு திரும்பக்கூடாது என்பதற்காக வேண்டி. எவ்வளவு கொடுத்திருந்தாலும் சரி, அது வாங்கக்கூடாது என்ற அடிப்படை இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ வேண்டும். இது எனக்கும் என் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல அவ்வளவு விருக்கமான செய்தி. கடன் கொடுப்பது என்பது என் மனதிற்கு பொருத்தமான ஒரு பணம் என்னிடம் அதிகமாக இருக்கின்றது. இவள் கேட்கக்கூடிய பணத்தை கொடுப்பதன் காரணமாக எனக்கு பெரும் கஷ்டம் ஏற்படக்கூடாது என்றாலும் ஒரு கடன் என்ற பேச்சு கொடுக்கின்றேன், மறந்துவிடுங்கள். கொடுக்கும் பொழுது இது வேண்டாம் என்று இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். நிச்சயமாக அவரும் கொடுப்பார். இறைவனுக்கு அவர் அந்த கடன் கொடுத்த தொகையின் காரணமாக விளங்குவார்கள். உயிரோட்டத்துடன் போன கடன் அதற்காக விளங்குவார்கள். இவர்களும் கொடுப்பார்கள், திரும்ப கொடுப்பார்கள். அப்பொழுது அது கண்ணியமான திருப்புதலாக இருக்கும். இறைவன் தன் புறமிருந்து அதை இருமடங்காக்கி பன்மடங்காக்கின்றேன் என்று கூறுகின்றான். சத்தியமான உண்மை. அவனிடமிருந்து அல்லாமல் யாரிடமிருந்து கிடைக்க முடியும்? அளவற்றாரளான நிகழில்லாத இறக்கமுடையவன் உங்கள் மீது. சேமித்து வைத்துக் கொண்டு வாடும் பொழுது கடன் தொகையை திரும்ப பெற்று ஆக வேண்டும் என்று அவர்களை சொல்லிக்காட்டி வேதனையோடு துன்புறுத்தும் போது என்று கூறுகின்றான். சொல்லிக்காட்டக்கூடிய தர்மத்தை விட கனிவான பேச்சுக்கள் மிகச்சிறந்ததாகும். இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். கடன் தொகையை திருப்பி கொடுக்க முடியாதபடி இருக்கும் பொழுது விட்டுவிடுங்கள் இறைவனுக்காக, அவ்வளவுதான். நான் தருகின்றேன், என்னை கடனாளியாக ஆக்குங்கள். என்னை நம்புங்கள், அவரை நம்ப வேண்டாம். நான் உங்களுக்கு தருகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் கோடிகளுக்கு மேல் கடன் கொடுத்திருப்பேன், திரும்ப வாங்க வேண்டும் என்று ஒன்று கூட கிடையாது. அதன் காரணமாக இறைவன் இருந்த பாக்கியம். நீங்களும் செலவு செய்ய வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தருவதை வாங்குவதற்கு காரணம் என்று இல்லாமையா? யாருக்கு அந்த எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இறைவன் பெருக்குவான் என்ற அந்த பாவமன்னிப்போடும் அந்த பிரார்த்தனையோடும் பலரும் உட்கார்ந்திருப்பார்கள். டாக்டர் கலெக்ட் பண்ணி போறான் சொல்லிட்டு இறைவன் எனக்கு தந்திருப்பது இவரை மேலான நம்புங்கள். பணத்தை கால் தூசிக்கு மதியுங்கள், அவ்வளவுதான். என்னிடமிருந்து ஒருவருக்கு ஒரு கடன் போகிறது என்றால், ஒரு உதவி சுயநிலை என்றால் திரும்ப பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் கிடையாது. நீங்கள் கொடுக்கப்படும் பணமும் இறைவனுக்கு தரக்கூடியதும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் செலவு செய்வதும் நான் செலவு செய்வதும் வித்தியாசமானது. இறைவனுக்காக இன்று நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்கள். மற்றவர்கள் திரும்ப பெற வேண்டாம், திரும்ப பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாமல் தானம் மிக முக்கியம், தர்மமும் முக்கியம். தர்மம் என்பது இறைவனுடைய வாக்கு சத்தியமானது, நியாயமானது. நியாயத்திற்கு புறமானது அதர்மம். அதர்மத்திற்கு பக்கம் செல்ல வேண்டாம். இறைவனை நம்ப மறுப்பது அதர்மமாக இருக்கின்றது. இவனை நம்பி கொடுக்கலாமா? வேற யார் நம்பி கொடுக்க போறீங்க? நிச்சயமாக இறைவனுடைய வாக்கை நான் இன்று என் மனதில் ஏற்றுக்கொண்டேன். ஆக மிகப்பெரும் கொடிய வேதனைக்கு போவதற்கு முன்பாக இப்பொழுது இறைவனிடமிருந்து மேலும் மேலும் புதிய வரவை எதிர்பாருங்கள். பழையதை சேமித்து வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் மிக கடுமையான வேதனை உண்டு. அத்தியாயம் 57:20 கடைசியாக வருங்கள். அந்த கொடிய வேதனையின் பகுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தானத்திலும் இறைவனை நம்பக்கூடிய தர்மத்திலும் ஆகுங்கள் என்று வேதனை குறைய ஆரம்பிக்கும். நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு உண்மையான, அவன் சத்தியவான், நியாயவான். அதர்மத்திற்குரிய பாதையை சொல்லுங்கள். அவனை நம்பியதன் காரணமாக தர்மமாகி ஆகிவிட்டது. என்னை நம்பி, என்னுடைய திறமையை நம்பி நான் வாழும்பொழுது அதர்மத்தின் பாதை ஆரம்பமாகிவிட்டது. அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த வகையில் நான் வாழும்பொழுது இறைவனுடைய பொருத்தமும் உண்டு, அவனுடைய மன்னிப்பும் உண்டு. 57:20 நிச்சயமாக அவன் அளவில்லாத அருளாறு நிகழில்லாத இரக்கமுடையவன். தன் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு அவன் தன்னுடைய சாட்சியத்தை நிரப்பமாக்குவான். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்கள், அவன் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றான். எங்கள் இறைவனே, எங்களை நீ தர்மவான்களாகவும் தானம் செய்யக்கூடிய மக்களாகவும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்குவாயாக. ஏற்றுக்கொண்டோம், எங்களை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையோடு உங்களுடைய வாழ்க்கை இன்று ஆரம்பமாக வேண்டும்.